ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
வசனங்களுக்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் தாழ்மையோடு முழுதோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாரம் முழுவதிலேயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியும். எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, ஆசையோடு உம்முடைய வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புகிறதில்லை என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர்தாமே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இந்த வசனங்கள் மூலமாய் தெளிவாய் பேசும். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தாரும், வளர்ச்சியை தாரும். நித்தியத்திற்கு நேராய் நாங்கள் தொடர்ந்து செல்கிறவர்களாக நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சகரியா 5:2 வாசித்தோம். இன்று தொடர்ந்து நாம் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல சகரியா ஒரு பறக்கிற புஸ்தக சுருளை கண்டார். அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, அந்த புஸ்தக சுருளானது 20 முழ நீளமும் 10 முழ அகலமுமாய் இருந்தது என்றும் பார்த்தோம். இன்று 3 முதல் தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். சகரியா 5:3. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கின்றதின்படியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். இந்த பறக்கும் புஸ்தக சுருளிலே 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தன என்பது தெளிவானது. அந்த 10 கற்பனைகள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் 4 கட்டளைகள் தேவனோடு உள்ள மனித உறவை குறித்து சொல்லுகின்றன. இறுதியான 6 கட்டளைகளும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனோட கொள்ள வேண்டிய உறவை குறித்து சொல்கிறது. இங்கே திருட்டை பற்றிய கட்டளை காண்பிக்கப்படுகிறது. எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான் என்று பார்க்கிறோம். இது ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு கொள்ளும் உறவை பற்றிய காரியமாகும். சங்கீதம் 50 12-21 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் இது மிகவும் தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கவனியங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 50:18 நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இந்த வசனங்களுக்குள் 3 கற்பனைகள் வருகிறதை பாருங்கள். களவு செய்யாதிருப்பாயாக என்பதும், விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும், உன் அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதும், இந்த 3 கற்பனைகளும் இந்த சங்கீத பகுதியிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்நாட்களிலே தேவன் உடனுக்குடன் மனிதனை தண்டிக்கவில்லை. அவர்கள் 10 கற்பனைகளை மீறிப்போக வாய்ப்பை பெற்றவர்களாகிவிட்டார்கள். எனவே அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? தேவனும் தங்களைப் போலவே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய மீறுதலை குறித்து அவர் எதுவுமே செய்யப்போவதில்லை என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் தேவன் அதை குறித்து சில நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறதாக சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இது அந்த தேசத்தின் சட்டமாக இருக்கிறபடியினால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமற் போய்விட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை அந்த தேசத்திலிருந்து வெளியேற்றினார். அவர்கள் தேசங்களுக்குள் சிதறி கிடந்தபோது மோசேயின் சட்டத்தையும் சிதற விட்டுவிட்டார்கள். அவர்களுடைய நாகரிகத்தின் அடையாளமாக தேவனுடைய கட்டளை விளங்கிக் கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த 10 கட்டளைகளில் மனிதன் மனிதனோடு கொள்ள வேண்டிய உறவு நிலையை குறித்து கூறப்படும் 6 கற்பனைகள் அவ்வாறு இருக்கின்றன. இந்த 10 கற்பனைகளை குறித்து ஒரு சிறந்த காரியம் உண்டு. இந்த 10 கற்பனைகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட பொழுது தாங்கள் போகும் இடமெல்லாம் இந்த 10 கற்பனைகளை கொண்டு சென்றார்கள். இஸ்ரவேலர் எகிப்திற்கு சென்றபொழுது எகிப்தில் இவ்வாறு நடைபெற்றது. அங்கே அவருடைய பிரமாணத்தின் தாக்கம் மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. அதேபோல அவர்கள் பாபிலோனுக்கும் அசீரியாவிற்கும் சென்றபொழுதும் அந்த பெரிய ராஜ்யங்களிலும் அவருடைய நாகரிக தாக்கம் குறிப்பிடத்தக்க வகையிலே இருந்தது. அதுபோலவே கிரேக்க மாசிடோனிய பேரரசின் மீதும் ரோம சாம்ராஜ்யத்தின் மீதும் அந்த 10 கற்பனைகளின் தாக்கம் இருந்தது. 10 கற்பனைகள் நாகரிகத்தை உருவாக்கியது. நீங்கள் என்ன கூறினாலும் சரி, உலகத்தின் பெரிய நாகரிகங்கள் இந்த கற்பனைகளையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, இவைகளே ஒரு தேசத்திற்கு அடிப்படையாக வீட்டை கட்டுவதற்கும் வாழ்க்கை முறையை அமைப்பதற்கும் ஒரு நாகரிகத்தை உருவாக்குவதற்கும் அடிப்படையாக இருக்கின்றன. இதை ஒரு தேசம் அப்படியே கை கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும், பிரச்சனைகள் இன்றி காணப்படும். ஆனால் இன்றைய உலக சமுதாயம் அந்த கற்பனைகளை கை கொள்வதை விட்டுவிட்டது. ஆகவே இஸ்ரவேல் வந்த அந்த இடத்திற்கு இந்த தேசங்களும் வந்துவிட்டன. தேவன் இஸ்ரவேலை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்கிறார், நான் இஸ்ரவேலை ஒரு தேசமாக சொந்த தேசமாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட போதிலும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை மீறும் ஒவ்வொரு தனி மனிதனையும் தண்டிப்பேன் என்கிறார். ஆகவே இந்த பறக்கும் புஸ்தகச் சுருள் இந்த உலகம் முழுவதையும் தேவன் நியாயம் தீர்க்க அடிப்படையாக கொள்ள சரியானதே. அதன் அடிப்படைகளிலேயே தேவன் இந்த பூமியில் உள்ள தேசங்களை கணக்கிட்டு நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்த பிரமாணத்திலே நீங்கள் எந்த ஒரு தவறையும் காண முடியாது. இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற புஸ்தக சுருள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தேவன் இன்னும் முன்னே சென்று இந்த காரியத்தை சொல்லுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். சகரியா 5:4, அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அது திருடன் வீட்டிலும் என்று சொல்லுகிறார். இது மனிதனோடு மனிதன் கொள்ள வேண்டிய உறவை குறித்து கூறும் கற்பனைகளை பற்றியதாகும். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 10 கற்பனைகளிலே முதல் பகுதியை சார்ந்ததாகும். தேவனுடைய நாமத்தை கொண்டும் மனிதன் பொய் சத்தியம் சொல்கிறான் என்றால் பாருங்கள், மனிதன் எவ்வளவு கேடானவன். இந்த 10 கட்டளைகளை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறையாக தேவன் ஒருபொழுதும் கொடுக்கவில்லை. விசுவாசிகளான நாம் உயர்ந்த நிலையிலே வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த உன்னத நிலையை கிருபையினாலே அடைகிறோம். உண்மையை பார்ப்போம் என்றால், ஒரு மனிதன் தேவ உதவியின்றி இந்த மோசேயின் பிரமாணத்தையும் நிறைவேற்ற முடியாது, அந்த நிலையை அடையவே முடியாது. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், ஆனால் அதோடு எந்த ஒரு உதவியையும் அவர்களுக்கு தேவன் அருளவில்லை. அதாவது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவே கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவது கிடையாது. நீங்களும் நானும் கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதன் மூலம் நாம் ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை போன்ற கனிகளை கொடுக்க முடியும். ஆனால் இவை எல்லாமே மோசேயின் பிரமாணத்திலே ஒருபொழுதும் கிடையாது. இன்று பறக்கும் தட்டை குறித்த பேச்சு அதிகமாக இல்லை. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் என்று அடிக்கடியாக பேசப்பட்டது. சிலர் இந்த பறக்கும் தட்டை முற்றிலும் நம்புகிறார்கள். சிலர் பார்த்ததாகவும் சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே வேறு சிலர் அது இல்லவே இல்லை என்று மறுத்து கூறுகிறார்கள். இரண்டு விதமான கூட்டம் இருக்கிறது. அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவரை ஆப்பிள் பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடத்திற்கு வரும்படி அவருடைய சபை மக்கள் வற்புறுத்தினார்கள். ஏனென்றால் அங்கே வெளி கிரகங்களிலிருந்து வரும் பறக்கும் தட்டு வந்து இறங்குவதாக கேள்வி. அந்த ஊழியர் அங்கே வரும்பொழுது அந்த ஊழியரை அந்த பறக்கும் தட்டிலே ஏற்றி சுற்றி காட்டுவதாகவும் அந்த சபையார் கூறினார்கள். ஆனால் அந்த ஊழியர் இரண்டு காரணங்களினாலே அந்த பள்ளத்தாக்கிற்கு போவதை மறுத்துவிட்டார். ஏனென்றால் முதலாவதாக அவர் பறக்கும் தட்டு உண்டு என்பதை நம்புவதில்லை. இரண்டாவது காரணம், அவர் ஒருவேளை அந்த பறக்கும் தட்டிலே ஏற்றப்பட்டால் திரும்பி வருவாரா என்பதை குறித்த பயம் அவருக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் எவரும் அவரை திரும்ப கொண்டு வந்து விடுவதற்கு உறுதியளிக்க முடியாது. அதற்கு உரிய பயணச்சீட்டும் கிடையாது. அந்த பறக்கும் தட்டு அப்படியே பறந்து போய்விட்டால் அவர் நிலை அம்போதான். ஆகவே அவர் செல்லவில்லை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த பள்ளத்தாக்கு வழியாக காரிலே செல்ல வேண்டியதிருந்தால் அந்த குறிப்பிட்ட இடத்திலே காரை வேகமாக ஓட்டிச் சென்று விடுவாராம். சகரியாவும் இந்த பறக்கும் தட்டை விசுவாசியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய தரிசனத்திலே இரண்டு பறக்கும் பொருட்களை பார்த்தார். மேல் வானத்திலிருந்து சில வித்தியாசமான பொருட்கள் பறந்து வருவதை பார்த்தார். இந்த சகரியா புத்தகம் வெளிப்பாடுகளை கொண்ட வேதாம புத்தகங்களிலே ஒன்று என்று நாம் ஏற்கனவே சிந்தித்தது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். இது பரலோகத்தை சார்ந்த தெய்வீக அழகுடைய ஆவிக்குரிய மேலும் மிகவும் அடையாளமாக சொல்லப்பட்ட புத்தகமாகும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சகரியா எழுதுவது இந்த உலகத்திற்கு வெளியே உள்ள காரியமாகும். நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே அடிப்படைவாதத்தையும் பொருளியலையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். நாம் இப்பொழுது விண்கலத்தை வானிலை செலுத்தும் இடத்திலே நிற்கிறோம். நாம் மற்றொரு தரிசனத்தை காண தயாராகிவிட்டோம். உண்மையில் நாம் இப்பொழுது முதல் விண்வெளி வீரரை பார்க்கப் போகிறோம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, ஒரு பெண் மரக்காலிலே உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். சகரியா 5:5. பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அருமையானவர்களே, இங்கே மீண்டும் சகரியா தன் கண்களை விரிவாக திறந்து கொண்டு ஒரு தரிசனத்தை பார்க்கிறதை நாம் வாசிக்கிறோம். இது கனவு அல்ல. சகரியாவிற்கு விளக்கிக் கொண்டிருந்த தேவதூதன் தயவு கூர்ந்து எங்களை பார் என்கிறார். சகரியா 5:6 பாருங்கள். இது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். சகரியா இது என்ன என்று கேட்கிறார். இது சகரியா பார்த்த முதல் விண்வெளி வீரர். இது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஒருவேளை நிலவிலே மனிதன் இறங்கிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டபொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இங்கே அதே போல ஒரு பெண் வானிலே வலம் வருகிறாள். சகரியா இதை குறித்த விளக்கத்தை அறிய விரும்பினார். புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரக்காலை கொண்டு வார்கோதுமை, மாவு போன்றவற்றை அளந்தார்கள். ஆகவே இது வியாபாரத்தை, வாணிகத்தை அடையாளமாக குறிக்கிறது. சகரியா 5:7 பாருங்கள். இதோ ஒரு தாலந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். நாம் இந்த தரிசனத்திலே இஸ்ரவேலின் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் வரும் நியாய தீர்ப்பின் தொடர்ச்சியைத்தான் பார்க்கிறோம். இது 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்து சொல்லப்பட்டது. அப்பொழுது பாவமும் அக்கிரமமும் தேசத்தை விட்டு அகற்றப்பட்டிருக்கும். மட்டுமல்ல, இது பாபிலோனின் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்கிறது. இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பே வந்துவிடும். நாம் இதை வெளிப்படுத்தின விசேஷம் 18:18 ஒப்பிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அங்கே நாம் வாணிபத்திலே சிறந்த பாபிலோனின் நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 சமய காரியங்களிலே முக்கியத்துவம் பெற்ற பாபிலோனின் நியாய தீர்ப்பின் ஓவியத்தை பார்க்கிறோம். தேவன் இந்த பொருளாசையை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இச்சியாதிருப்பாயாக என்பதே தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. வியாபாரத்தோடு தொடர்புள்ள இந்த பண ஆசை மற்றும் பேராசை போன்றவற்றை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒரு தாலந்து நிறையான ஈய மூடி என்பதில் தாலந்து என்ற எடை அளவு மிகவும் உயர்ந்த அளவாகும். இந்த ஈயம் என்ற உலோகம் பொதுவாக உபயோகத்திலே உள்ளது. மிகவும் திடன் உள்ளது. இது எல்லா வியாபார நடவடிக்கைகளிலேயும் பணத்தை மதிப்பிட பயன்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் தாயகத்திற்கு திரும்பிய பிறகு அவர்களிடத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் திருப்தி அடையாத பண ஆசை மற்றும் பொருள் ஆசை. நெகேமியா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்ததை வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு மிகவும் அதிகமான வட்டிக்கு பணம் கடனாக கொடுத்தார்கள். இவ்வாறு செய்வது மோசேயின் பிரமாணத்தினாலே தடை செய்யப்பட்டிருந்தது. இதை நெகேமியா சரி செய்கிறார். பழைய ஏற்பாட்டின் இறுதி புத்தகமான மல்கியாவிலே ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்ற ஓவியம் காண்பிக்கப்பட்டுள்ளது. மல்கியா 3:8 இவ்வாறு கேள்வி கேட்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்கிறார். உங்களுக்கு ஒருவேளை நம்ப கடினமாயிருக்கும். தேவன் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். முழு தேசமும் அவரை வஞ்சித்ததாக தேவன் சொல்கிறார். அவர்கள் பொருளாசை என்னும் பாவத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று செல்வம் சேர்ப்பதில் முழு மூச்சாக ஈடுபட்டார்கள். ஆகவே அவர்கள் அதற்காக தேவனை வஞ்சித்தார்கள். தங்களுடைய சகோதரர்களை கொள்ளையிட்டார்கள். சகரியாவின் நாட்களிலே அவர்கள் இவ்வாறே காணப்பட்டார்கள். இந்த பொருளாசையை தேசத்தை விட்டு அகற்ற தேவன் நோக்கமுடையவராக இருக்கிறதாக அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக நாம் வேதத்திலே ஒரு பெண் தன் இடத்தை விட்டு வேறொரு இடத்திலே காணப்பட்டாலே அங்கே ஒரு தீமையான காரியம் காணப்படுகிறதை நாம் ஆராய்ந்து கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:33 கொடுத்த உவமையிலே வரும் பெண் புளித்த மாவை எடுத்து நல்ல மாவிலே வைக்கிறாள். அந்த புளித்த மாவு தீமையை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தை முழுவதிலும் தீமையான புளித்த மாவை குறித்து தொடர்ந்து சொல்லப்படுவதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, குறிப்பாக தியத்தீரா சபையின் தூதனுக்கு சொல்லும்பொழுது, தீர்க்கத்தரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 பார்க்கும்பொழுது மகா வேசியை குறித்து பார்க்கிறோம். இங்கே சகரியாவின் தரிசனத்திலே சொல்லப்படும் பெண்ணானவள் இஸ்ரவேலை குறிக்கிறது. அது வியாபார காரியத்திலே மூழ்கிவிட்டதை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அவர்களின் கொடிதான பாவமான பொருளாசை முதலாவது சரி செய்யப்பட வேண்டும். இப்பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:8 வாருங்கள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். மெரில் அங்கர் என்பவருடைய மொழியாக்கமும் விரிவாக்கமும் இந்த வசனத்திற்கு அருமையாக இருக்கிறது. அவருடைய விளக்கத்தை பாருங்கள். இவள் அக்கிரமக்காரி என்று அந்த பெண்ணை குறித்து சொல்லிய பிறகு அவர், அதாவது விளக்கமளித்த தேவதூதன், அவளை மரக்காலுக்கு நடுவாக உள்ளே தள்ளி போட்டு அந்த மரக்காலின் வாயிலே ஒரு ஈய கட்டியை வைத்தார். இவள் அந்த மரக்காலிலே வெகு நாட்களாக திருப்தியாக உட்கார்ந்து கொண்டு அல்லது வசித்துக் கொண்டு வந்தாள். ஆனால் இப்பொழுது வியாபார பாபிலோன் அகற்றப்படும் நேரம் வந்தது. அது அழிக்கப்படும் வேளை வந்தது. ஆகவே இந்த பெண் அதிலிருந்து தப்பிக்க முயற்சித்தாள். அதோடு அகற்றப்பட அவள் விரும்பவில்லை. ஆதலால் தவிர்க்க முடியாத அந்த முடிவோடு அவள் பங்கு கொள்ள விரும்பவில்லை. ஆதலால் இந்த பெண்மணி தப்பிக்க முயற்சிக்கிறாள் என்று விளக்குகிறார். இப்பொழுது சகரியா 5:9 பாருங்கள். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற இரண்டு ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கிக் கொண்டு போனார்கள். இங்கே பறக்கும் இரண்டு பெண்களை பார்க்கிறோம். இவர்கள் எதை அர்த்தப்படுத்துகிறார்கள்? இவர்களும் தீமையின் முகவர்களாக காணப்படுகிறார்கள் என்று நம்மால் உறுதிபட சொல்ல முடியும். ஏனென்றால் இவள் அக்கிரமக்காரி என்று தேவதூதனால் சொல்லப்பட்ட மரக்காலில் இருந்த பெண்மணியை இவர்கள் காக்கும் பணியிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகள் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதாவது நல்ல வலிமையான செட்டைகள். வேதத்திலே நாரை என்பது தேவதூதனை பற்றிய ஓவியமாக இல்லை. இது ஒரு தீட்டான பறவை. அருமையானவர்களே, இன்று நாம் சிந்தித்ததை சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோமா? மோசேயின் பிரமாணத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவ ஆவியின் உதவியை பெற்றவர்களாய் வாழுகிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்கும் அனுபவம் உண்டா? அப்படி இல்லை என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இஸ்ரவேலிலே காணப்பட்ட பொருளாசை, பண ஆசை, சொத்து குவிக்கும் ஆசை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அது பாவம் பிரியமானவர்களே. தேவன் அதை நீக்கிய பிறகே அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒருவேளை உங்களுடைய பண ஆசை காரணமாயிருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் எதுவும் பயனில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த இச்சையாகிய பொருளாசை சுயநலத்தினாலேயும் தேவனுடைய வார்த்தைகளை மதியாததாலும் வருகிறது. வேதாகமம் இந்த பாவத்தை தொடர்ந்து எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம். யோசுவா 7:21 இதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 7:7 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:10 போன்ற வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். இந்த சுயநலத்தையும் இச்சையையும் பொருளாசையையும் விட்டுவிட நாம் கர்த்தரை முற்றிலுமாக பற்றிக் கொள்வதும் நம்முடைய பொறுப்புகளை உணர்வதுமே சிறந்த வழியாகும். இயேசு கிறிஸ்து லூக்காவின் சுவிசேஷம் 12:15 என்ன சொல்கிறார்? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட இந்த பொருளாசைகளோ இந்த ஈச்சைகளோ பண ஆசையோ எங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடி எங்களை நீர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக பாவத்தை குறித்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீரே துணை செய்யும். பாவம் எங்களை நோக்கி வரும்பொழுது அதை உணர்ந்து கொண்டு அதற்கு எதிர்த்து நின்று உம்முடைய தூயாவின் வல்லமையினாலே வெற்றியின் மேலே வெற்றியை பெறவும் சமாதானத்தையும் ஆழமான சமாதானத்தையும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவளோடு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் எங்களுக்கு உடனே கடிதம் எழுதி தெரிவியுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிக்க விரும்புகிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 0462653337. எங்கள் இமெயில் முகவரி tamil.ttb@radio882.com. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10.